الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وشفيع المذنبين وحبيب رب العالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعسر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العلي العظيم புகழனைத்தும் இவ்வையகத்தை படைத்து தன் ஆட்சியில் பராமரித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் இறை தூதர் ஹலரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அல்லாஹ் அல் குர்ஆனில் இவர்களையெல்லாம் நல்லோர்கள் என்று சான்று பகர்ந்திருக்கிறானோ அப்படியான நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால், புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவுடைய மாளிகையில் யாத்திகாப்புடைய நியத்தை வைத்தவர்களாக அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு நெஞ்சங்களே, படைத்த அல்லாஹ் எவைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எம்மால் முடியுமானவரை எடுத்து நடக்கும்படியும், இவைகளை விட்டும் தவிர்ந்து வாழும்படி விலக்கியிருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைதா அமர்துக்கும் பிஷையின் ஃபஅதூ மின்ஹு மஸ்தத்அதும் பி. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்யுமாறு பணித்தால் ஃபஅதூ மின்ஹு மஸ்தத்அதும் பி, உங்களுக்கு அவைகளை உங்களுடைய வாழ்நாளிலே எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்கள். ஏனென்றால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, ஒரு உயிரை ஒரு மனிதனை அல்லாஹ் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சுமையை கொடுத்து கஷ்டப்படுத்துவது கிடையாது. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ரா வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் அவருடைய அடியார்களாகிய எங்களுக்கு இலகுவான அமல்களை தந்திருக்கிறான், நாம் சிரமப்படுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் எவைகளை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இம்மால் செய்ய முடியுமோ அவ்வாறான முறையிலே எம்முடைய சக்திக்குட்பட்டவாறு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரினால் ஏதாவது ஒன்று விலக்கப்படும் என்றால், ஏதாவது ஒன்று தடை செய்யப்படும் என்றால், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முற்றுமுழுதாக அதனை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இதுதான் தக்வா. இந்த தக்வா எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வர வேண்டும். ஏனென்றால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆட்காட்டி விரலை உள்ளத்தின் பக்கம் சுட்டி காட்டியவர்களாக, அத்தக்குவாஹாஹுனா 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 என்று மூன்று விடத்தம் சொல்லி காட்டினார்கள். இறையச்சம் தக்வா என்பது இங்கே உள்ளத்தில் வர வேண்டிய விடயம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் காலங்களை எமக்கு சித்தப்படுத்தி தந்திருக்கிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற வகையில், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இத்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த், ஏழு வானம் ஏழு பூமிகளை படைத்த அந்த நாள் முதல் அல்லாஹ் மாதங்களினுடைய எண்ணிக்கையை 12 ஆக்கியிருக்கிறான். இந்த மாதங்களை அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுத்த காரணம், அடியார்கள் தங்களுடைய செயற்பாடுகளை தங்களுடைய வாழ்க்கையை ஒரு கால வரையறையை நிர்ணயித்து எந்த காலத்தில் தான் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்ற நன்னோக்கோடு அல்லாஹ் இந்த காலத்தை எமக்கு சித்தப்படுத்தி தந்திருக்கிறான். எனவே அதிலும் சிறந்த ஒரு காலம், எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு காலம், புனிதமிக்க ரமலானுடைய காலம் எங்களை அண்மித்து விட்டது. நாம் அதை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையிலே மனிதனுக்கு ஏற்படுகின்ற சிரமம், மனிதனுக்கு ஏற்படுகின்ற லாபம், மனிதனுக்கு ஏற்படுகின்ற நஷ்டம், மனிதன் அவனின் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கண்டிட முடியாத காட்சிகள் ஒவ்வொன்றும் அவனுக்கு படிப்பினைகளை உணர்த்துகிறது. அல் குர்ஆனை நாம் புரட்டுவோம் என்றால் குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையின் முடிவிலும் அல்லாஹ் அடியார்களே இதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்பதை சமூகத்திற்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறான். அது நபிமார்களுடைய சரித்திரமாக இருக்கலாம், அல்லது முந்தைய சமுதாயத்தினர்களுடைய சரித்திரமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊருடைய வரலாறாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ் படைத்த படைப்புகளாக இருக்கலாம். இவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் அடியார்களாகிய நாங்கள் ஈமானிய கண்ணோட்டத்தில் படிப்பினை பெற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல் குர்ஆன் அதை எமக்கு தூண்டுகின்றது. அல்லாஹ் நாம் படைத்த ஒவ்வொரு படைப்புகளில் இருந்தும் நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்பதை பல ஆயத்து சொற்பதங்களின் ஊடாக எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்ற வழியில் அஃபலா தன்முரூன், இதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா? அஃபலா யஅலமூன், இதிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு படிப்பினையை அறிய வேண்டாமா? அஃபலா யஅக்கிலூன், உங்களுக்கு அல்லாஹ் புத்தியை தந்திருக்கிறான், இதிலிருந்து நீங்கள் சிந்தனை பெற வேண்டாமா? கலீலம்மா தஸக்கரூன், அல்லாஹ்வுடைய இந்த படைப்புகளிலிருந்து சிந்தனா சக்தி பெற்று படிப்பினை பெறுபவர்கள் மிக குறைவானவர்களாக இருக்கிறார்கள். புத்தி கொடுக்கப்பட்டவர்களே, குர்ஆன் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் இருக்கிறது, இவைகளிலிருந்து நீங்கள் சிந்தனை பெறுங்கள். அகப்பார்வை கொடுக்கப்பட்டவர்களே, இதிலிருந்து நீங்கள் சிந்தியுங்கள் என்றெல்லாம் பல சொற்பதங்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே பிரயோகிக்கிறான். மனிதன் ஒவ்வொன்றிலிருந்தும் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. அந்த வகையிலே எம்மை ரமலான் அண்மித்து விட்டது. இந்த ரமலான் எம்முடைய பார்வையிலே ரமலான் என்றால் என்ன, இஸ்லாம் ரமலானை எப்படி உற்று நோக்குகிறது, நாம் ரமலானை எப்படி வரவேற்கிறோம், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை எப்படி வரவேற்றார்கள், இதற்கு பின்னால் எம்முடைய ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி வரவேற்க வேண்டும், இந்த ரமலான் என்ன படிப்பினைகளை எமக்கு கொடுக்கிறது என்ற இந்த சிறு சிறு குறிப்புகளிலே இன்றைய மிம்பரை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்து நாம் பெறுகின்ற படிப்பினை என்ன, எம்முடைய பார்வையிலே நாம் ரமலானை எப்படி உற்று நோக்குகிறோம். இன்று எம்மிடத்தில் மாத்திரமல்ல, உலகத்தில் பரவலாக எல்லா நாடுகளிலும் பிரதேசங்களிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் ரமலானுடைய மாதம் என்றால் என்னவென்று கேட்டால் இரண்டை மாத்திரம் சொல்வார்கள். ரமலானுடைய மாதம் என்றால் பகல் நேரங்களிலே நோன்பு நோற்பது, இரவு நேரங்களிலே தராவீஹ் தொழுவது. ரமலான் என்றால் நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய வரைவிலக்கணம், ரமலான் என்றால் நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம், இந்த இரண்டுக்கு தான் இருக்கிறது. அது ஒரு விதத்திலே சரியும் கூட. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானுடைய மாதத்தை இரண்டாக மட்டிட்டு சுருக்கிக் கொண்டோம். இஸ்லாத்துடைய பார்வையில் ரமலான் என்றால் என்ன என்பதை அல் குர்ஆன் அல் ஹதீத் பல இடங்களில் எமக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறது. ரமலான் என்றால் அது அல் குர்ஆனுடைய மாதம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்திலேதான் அல்லாஹ் இந்த உம்மத்துடைய நேர்வழிக்காக அவனுடைய திருவேதம் அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். ரமலானுடைய மாதம் என்றால் நபிமார்களுக்கு வழியை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் இல்லாத காலத்தில் இந்த பூமிக்கு இறங்குவதென்றால் இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் இறங்குவார்கள். எனவே ரமலானுடைய மாதம் என்றால் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வருகின்ற மாதம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹ், இந்த ரமலானுடைய மாதத்திலே மலக்குமார்களும் மலக்குமார்களின் சிரேஷ்டமான தலைவராகிய நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வரக்கூடிய ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகின்ற மாதம் இது ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் என்றால் அது இஸ்லாத்துடைய வரலாற்றிலே முதலாவது இஸ்லாமிய போர் நடந்த ஒரு மாதம் இது ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதம் என்றால் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடியார்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்ற மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலுஹு ரஹ்மா, ரமலானுடைய முதலாவது பகுதி முதலாவது பத்து ரஹ்மத்துடைய பத்து என்று சொன்னார்கள். ரமலானுடைய மாதம் என்றால் அடியார்களுடைய பாவங்களை படைத்த ரப்பு அல்லாஹ் மன்னிக்கின்ற மாதம். நபி அவர்கள் சொன்னார்கள், ரமதானுடைய நடுப்பகுதி அடியார்களுடைய பாவத்தை படைத்தரப்பு அல்லாஹ் மன்னிக்கின்ற மாதம் என்று சொன்னார்கள். ரமதானுடைய மாதம் என்றால் அது நரக விடுதலை பொறுத்து அடியார்களை தூய்மைப்படுத்தக்கூடிய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஆஹிருஹு அய்துக்கும் மினன்னார், ரமலானுடைய இறுதி பகுதி அது அடியார்களை நரகத்தில் இருந்து படைத்த அல்லாஹ் விடுதலை எடுத்துக் கொடுக்கின்ற மாதம் என்று சொன்னார்கள். ரமலானுடைய மாதம் என்றால் அது லைலத்துல் கத்ருடைய மாதம். அந்த லைலத்துல் கத்ர் எவ்வளவு சிறப்பு பொருந்தியது என்றால், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் உருவாக்கிய சிறப்பும் இந்த ரமலானுடைய மாதத்திற்குத்தான் இருக்கிறது. ரமலானுடைய மாதம் என்றால் நாவை கட்டுப்படுத்துகின்ற மாதம். ரமலானுடைய மாதம் என்றால் நாம் எங்களுடைய வயிற்றை கட்டுப்படுத்துகின்ற மாதம். ரமலானுடைய மாதம் என்றால் நாம் எங்களுடைய மனு இச்சைகளை கட்டுப்படுத்துகின்ற மாதம். ரமலானுடைய மாதம் என்றால் ஏழை பணக்காரர் படித்தவர் பாமரர் என்ற வேறுபாடின்றி சகவாழ்வை எமக்கு புலப்படுத்துகின்ற மாதம். இதுதான் உண்மையிலே ரமலானுடைய மாதம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எம்முடைய பார்வையில் உற்று நோக்குகின்ற ரமலான் தராவி தொழுகையுடனும், நாம் எம்முடைய பார்வையில் உற்று நோக்குகின்ற ரமலான் அந்த நோன்புடனும் மாத்திரம் மட்டிடப்பட்டு விட்டது. ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ரமலான் தன்னகத்திலே பல சிறப்புகளை தக்க வைத்திருக்கிறது. எனவே இவ்வளவு சிறப்பு பொருந்திய இந்த ரமலானை இன்று நாம் எப்படி அதை அனுபவிக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானை நாம் எப்படி வரவேற்கிறோம்? கைஃப நஸ்தக்பிலு ரமலான், இந்த சிறப்பு பொருந்திய இந்த ரமலானை நாம் நம்முடைய வாழ்நாளிலே எப்படி வரவேற்கிறோம்? ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் உலகத்திலே மூன்று சாரார்களாக மனிதர்களை பிரிக்கலாம். பெரியவர்கள் அதில் ஆண்களை உள்ளடக்கலாம், பெண்கள் அவர்கள் வீடுகளிலே இருக்கக்கூடியவர்கள், சிறார்கள் நடுவயதை கொண்டவர்கள், அதாவது நோன்பு நோற்பதற்கு சக்தியுள்ள சிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மூன்று சாராரும் ரமலானை மூன்று விதத்திலே வரவேற்கிறார்கள். இதுதான் நாம் வரவேற்கின்ற ரமலான். பெரியவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலானுடைய மாதத்தை எப்படி வரவேற்கிறார்கள் என்றால் ஆச்சரியமான ஒரு விதயம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்கள் ரமலானுடைய மாதம் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் வீடுகளை பெருக்குகின்றார்கள், சுத்தப்படுத்துகிறார்கள், வீடுகளை கூட்டுகிறார்கள், அங்கே அதை கழுவி விடுகிறார்கள். வீட்டினுடைய எல்லா ஏற்பாடுகளையும், சுத்தம், வெளிச்சுத்தம், உள் சுத்தம் எல்லாவற்றையும் அவர்கள் சுத்தப்படுத்துகிறார்கள். இதுதான் எங்களுடைய முஸ்லீம் பெண்களிடத்திலே ரமலானை வரவேற்பதற்கு அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாம். அன்புக்குரியவர்களே, பெரியவர்கள் ஆண்களை பார்க்கலாம், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை எப்படி வரவேற்கிறார்கள்? சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான ஒரு வரவேற்பு. ரமலான் வருகின்றதென்றால் தன்னுடைய உழைப்பிலே இதர காலங்களில் எவ்வளவு முயற்சி யோடு அவர்கள் உழைத்தார்களோ அதை விடவும் உழைப்பை கூட்டிக் கொள்கிறார்கள். ஏன்? ரமலான் வந்துவிட்டது, முதலாவது நாள், இது முதலாவது சஹர், மிகவும் விசேடமான உணவுகளை நாம் அருந்த வேண்டும், அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு ஆடைகள் வாங்க வேண்டும் என்ற பல நோக்கங்களை உள்ளடக்கியவர்களாக தங்களுடைய முயற்சியை விடாமுயற்சியாக மாற்றிக் கொள்கிறார்கள். இதர மாதங்களிலே முயற்சி சாதாரண அசாதாரண முறையில் இருந்தாலும் இங்கே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் விடாமுயற்சியாக தங்களுடைய முயற்சிகளை மாற்றுகிறார்கள். இதுதான் ஆண்கள் ரமலானை வரவேற்கின்ற முறை. அன்புக்குரியவர்களே, நடு வயதிலே உள்ள சிறார்கள் ரமலானை வரவேற்கின்ற முறை இதுவும் மிக மிக ஆச்சரியமான முறை. அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள்? ரமலான் வந்துவிட்டால் என்னால் எதுவும் சாப்பிட்டு விட முடியாது, பகல் நேரங்களிலே வயிற்றை பாதுகாக்க வேண்டும், இரவிலே அது குறிப்பிட்ட ஒரு தஞ்சுடனும் பேரைத்தம் பலத்துடனும் வயிறு நிரம்பிவிடும். எனவே நாம் ரமலான் வருவதற்கு முன்னால் நம்முடைய தாய் தந்தையர்களிடத்தில் இருந்து நாம் பெற வேண்டிய அந்த சன்மான பரிசு தொகைகளை, பணத்தொகைகளை வாங்கி ரமலானுக்கு முன்னாலேயே நம்முடைய எல்லா ஆசைகளையும் தீர்த்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் உலகத்திலே படைக்கப்பட்ட மூன்று சாரார்களும் ரமலானை வரவேற்கின்ற முறை. இதுதான் இன்று உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வரவேற்றிருக்கிறார்கள்? ரமலானை அவர்கள் வரவேற்ற முறை, ரமலானை அவர்கள் எதிர்பார்த்த முறை என்ன? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலான் வந்துவிட்டால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ரமலான் வந்துவிட்டதே என்ற சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு இரண்டு மாதத்திற்கு முன்னமே இருந்து ரமலானை வரவேற்றிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். நபி அவர்களுடைய சுன்னா இதுதான், நபி அவர்களுடைய வாழ்க்கை இதுதான். நபி அவர்கள் ரமலானை எப்படி வரவேற்கிறார்கள்? அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜப். யா அல்லாஹ், ரமலானுக்கு முன்னால் உள்ள ஷாபானுடைய மாதம், அதற்கு முன்னால் உள்ள ரஜபுடைய மாதத்திலே நான் இன்று இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே பாரிக் லனா ஃபீ ரஜப, இந்த ரஜபுடைய மாதத்திலே எங்களுக்கு பரக்க செய்து விடுவாயாக யா அல்லாஹ். அதே போன்று அதற்கு அடுத்தால் போல் வருகின்ற ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்க செய்வதோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் அதுக்கு அடுத்தால் போல் வர இருக்கின்ற ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சுபஹானல்லாஹ். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை வரவேற்ற முறை, நபி அவர்கள் ரமலானை எதிர்பார்த்த முறை. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ரமலானுக்கு முன்னால் இருந்தே, ரமலானுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இருந்தே ரமலானை எதிர்பார்த்து வரவேற்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நபி அவர்கள் ரமலானை எப்படி வரவேற்றிருக்கிறார்கள்? ஒருவருடைய ஒரு பரவான அமல் சரியான முறையிலே, அல்லாவிற்கு பொருத்தமான முறையிலே குஷு உதவுடன் செவ்வனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அந்த பரவான தொழுகைக்கான பயிற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். இன்று உலக அடிப்படையிலே ஒருவர் ஒரு ஒரு மெச்சிக்காக போகின்றார் என்றால் அதற்கு முன்னாலேயே ஒத்திகைகள் நடக்கின்றது. அந்த போட்டிகள் ஒத்திகையாக நடத்தப்படுகின்றது. அதிலே திறமை காணப்படுகின்றவர்களைத்தான் இறுதிக்கட்ட அந்த விளையாட்டு போட்டிக்காக, அல்லது அந்த பயிற்சி போட்டிக்காக, அல்லது அந்த பேச்சு போட்டிக்காக நாம் அனுப்பி வைக்கிறோம். அதே போன்று படைத்தரப்பு அல்லாஹ் அவனினால் கடமையாக்கப்பட்ட பரதான விவாதத்துக்கள் சிறந்த முறையிலே அவனிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக மாற வேண்டும் என்பதற்காக பயிற்சிகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுதான் ரமலானுடைய பரதான நோன்புக்கு முன்னால் சுன்னத்தான நோன்புகளை நோற்று ரமலானுடைய நோன்பை சிறந்த நோன்பாக மாற்றுவதற்கான பயிற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். எப்படி நாம் பரதான தொழுகைக்கு முன்னால் முன்பின் சுன்னத்துக்களை தொழுது, முதலாவது முன் சுன்னத்துக்களை தொழுது பரதான தொழுகையை சிறந்த தொழுகையாக மாற்றுவதற்கு எங்களுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கிறதோ, அதற்கு பின்னால் தொழுகின்ற பிந்திய சுன்னத்தை தொழுது பரதான அந்த இபாதத்திலே ஏற்பட்ட குறைகளை அடைப்பதற்கு பின்னால் உள்ள சுன்னத்துக்களை தொழுகின்றோமோ, அதே போன்றுதான் ரமலானுடைய இந்த நோன்பை நாம் வரவேற்பதற்காக முன் பயிற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக உறுதியானவர்களாக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏன்? ரமலான் அது உயர்ந்த மாதம், அதனுடைய சிறப்புகளை தான் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த சிறப்புகளை தான் அடையாதவனாக மரணித்துவிடக் கூடாது என்பதற்காக மும்முரமாக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி சித்தரித்து சொல்லி காட்டுகிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் சுன்னத்தான நோன்புகளை நோற்பார்கள். எந்த அளவிற்கு நோற்பார்கள் என்றால், நபி அவர்கள் ஷாபானுடைய மாதத்திலே இந்த நோன்பு ஏதையும் விட்டுவிட்டு ஒரு நாளாவது எங்களுடன் இருந்து உணவு அருந்து மாட்டார்களா என்று நாங்கள் ஆசைப்படுகின்ற அளவிற்கு நபி அவர்கள் ஷாபானுடைய மாதத்திலே சுன்னத்தான நோன்பு நோற்று ரமலானை எதிர்நோக்கி, ரமலானை எதிர்கொள்வதற்காக பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹலரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வருடங்களில் இந்த ஷாபானுடைய மாதத்தை அடைந்து விட்டால் நோன்பே நோக்க மாட்டார்கள். நாங்கள் நினைப்போம், நபி அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே ஒரே ஒரு நோன்பை மாத்திரமாவது அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே நோக்க மாட்டார்களா என்று நாங்கள் அபா ஆசை வைக்கின்ற அளவிற்கு நோன்பையும் விட்டவர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே ரமலானுக்கு அடுத்தால் போல் சிறந்த நோன்பு வைப்பதற்கு தகுதியான மாதம் இருக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஷாபானுடைய மாதம் என்று சுட்டிக்காட்டினார்கள். எனவே இந்த ஷாபானுடைய மாதத்தில் இருந்தே ரமலானை நாம் எதிர்கொள்வதற்காக இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதிகமான சுன்னத்தான இபாதத்துக்களில் நாம் ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் ரமலானை வரவேற்ற முறையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நபி அவர்கள் தங்களுடைய கைலியை இறுக கட்டிக் கொள்வார்கள் என்று ஹதீஸுடைய கருத்திலே வருகிறது. அப்படி என்றால் நாம் எல்லோரும் சாதாரணமாக அவசரமாக சரியோல் பகம் எங்கட புத்திக்கு அவசரமா படுறது, ஏன் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் தன்னுடைய கைதியை சாரண இருக கட்டிக் கொள்வார்கள் என்றால் என்னத்துக்காக? தராவி தொழுகிறதுக்காக. அப்படித்தான் நாம எல்லோரும் நினைத்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் தராவி தொழுகைக்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை தங்களுடைய வாழ்க்கையிலே. ஹதீஸ்களுடைய கருத்துக்களை நாம் பார்த்தால் நபி அவர்கள் தராவி தொழுகையை ஆரம்ப காலத்திலே தொழுதார்கள். அதற்கு பின்னால் சஹாபாக்கள் நபியுடைய தொழுகையை கண்டறிந்து தாங்களும் நபியோடு தொழ வேண்டும் என்ற ஆசை அவா கொண்டு வருகிறார்கள். ஒரு நாளைக்கு தொழுவிக்கிறார்கள், இரண்டாவது நாள் தொழுவிக்கிறார்கள், மூன்றாவது நாள் நபியவர்கள் தொழுவிக்கிறார்கள். நாளடைவில் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை தொகை அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. நபியவர்கள் பார்க்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், இதே நிலைமை தொடரும் என்றால் தராவீஹ் தொழுகையும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வினால் பரலாக்கப்படக்கூடிய ஒரு இபாதத்தாக மாறிவிடும் என்று பயந்து நபி அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வராமலே வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள். நபி அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் ஹதீஸுடைய கருத்து வருகிறது, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நபி அவர்கள் தங்களுடைய கைலியை இறுக கட்டிக் கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த ஹதீஸுடைய யதார்த்த கருப்பொருள் என்ன? நபி அவர்கள் எதை முன்வைத்து அப்படி சொல்லி காட்டினார்கள்? சுபஹானல்லாஹ், நாம் நினைக்கின்ற தராவி மாத்திரம் ரமலானுடைய இபாதத் அல்ல. அதனால் தான் நபி அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் தொழுகின்ற ஒரு நபீலான சுன்னத்தான வணக்கத்திற்கு அல்லாஹ் ஒரு ஃபர்துடைய நன்மையை கொடுக்கிறான், ஒரு ஃபர்துடைய நன்மையை கொடுக்கிறான். இதர காலங்களிலே முன்பின் சுன்னத்துக்களோடு மாத்திரம், சுன்னத்தே முஅக்கதா, சுன்னத்தே கைரு முஅக்கதா என்ற அந்த சுன்னத்துக்களோடு மாத்திரம் எங்களுடைய வாழ்நாள் கழிகிறது. இது சிலர்களுடைய காலம் இப்படி கழிகிறது. வேறு சிலர்கள் சுன்னத்து என்றாலே அவர்களுக்கு அது ஒரு மந்திரம், வாழ்நாளிலே சுன்னத்தை தங்களுடைய வாழ்க்கையில் இதர சுன்னத்துக்களை கடைபிடித்தாலும் தொழுகைக்கு முன்னால் உள்ள முந்திய பிந்திய சுன்னத்துக்களை அவர்கள் கடைபிடிப்பது கிடையாது. அப்படி ஒரு சாரார். அன்புக்குரியவர்களே, இதே நிலைமையோடு மாத்திரம் எங்களுடைய ரமலானை நாம் எதிர்நோக்க கூடாது. நபி அவர்கள் அப்படி எதிர்நோக்கவில்லை. நபி அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே அதிகமான இபாதத்துக்களை செய்திருக்கிறார்கள். இதர காலங்களிலே பொதுவாக ஹதீஸுடைய கருத்து வருகிறது. ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஹத்தா தவர்ரமத் கதமா, ஹத்தா தவர்ரமத் கதமா, நபி அவர்களுடைய இரண்டு கால்களும் அப்படியே வீங்கு விடுகின்ற அளவிற்கு நபி அவர்கள் இபாதத்திலே திளைத்திருக்கிறார்கள். பொதுவான ஹதீஸ். அப்படி இதர காலங்களில் நபி அவர்கள் செய்திருந்தால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து நபி அவர்கள் இபாதத்துக்களை எப்படி மும்முரமாக செய்திருப்பார்கள்? எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் ரமலானுடைய மாதத்தை அடைந்து துர்ப்பாக்கிய சாரிகளாக மாறிவிடுவோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலே நபிமார்களின் தலைவர், மறுமையிலே சுவர்க்கத்திற்கு முதலாவதாக நுழையக்கூடிய ஒரு நபி, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அல்லாஹ் இந்த பூமியிலிருந்து நேரடியாக தன்னகத்திலே இழுத்தெடுத்த ஒரு நபி, இவ்வளவு சிறப்பு பொருந்திய ஒரு நபியுடைய ஒரு ஆமீனையும் உலகத்தே மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராகிய ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதுவாவையும் எங்களுக்கு அல்லாஹ் சாபக்கேடாக தந்து விடுவான். நாம் துர்ப்பாக்கியவான்களாக மாறிவிடக்கூடாது. ஒரு நாளைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறுகிறார்கள், முதலாவது படியிலே காலை வைக்கிறார்கள், ஆமீன் சொல்கிறார்கள், இரண்டாவது படியிலே காலை வைக்கிறார்கள், ஆமீன் சொல்கிறார்கள், மூன்றாவது படியிலே காலை வைக்கிறார்கள், ஆமீன் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் நபியவர்களிடத்திலே இருந்து ஒரு ஆச்சரியமான நிகழ்வை கண்டுவிட்டால் உடனே நபியவரிடத்திலே கேட்பார்கள், ஏன் யார் ரசூலல்லாஹ் இப்படி செய்தீர்கள்? நபியவர்களின் அறிவின் தேட்டம் இதுதான், சஹாபாக்களின் அறிவின் தேட்டம் இதுதான். உடனே நபியவர்கள் சொன்னார்கள், அந்த மூன்று விடயத்திலே ஒன்றை சொல்லி காட்டினார்கள், யார் புனித ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த ரமலானுடைய மாதத்தை சிறந்த முறையிலே பயன்படுத்தாமல் துர்ப்பார்க்கையவானாக மாறிவிடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய லானத்தும் சாபத்தும் முசீபத்தும் உண்டாவதாக என்று ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்தார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சாதாரண மனிதருடைய பதுவா அல்ல, இது சாதாரண மனிதனுடைய ஒரு ஆமீன் கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து செய்த ஒரு பதுவா. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ரமலானை சிறந்த முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். நபி அவர்கள் இப்படித்தான் ரமலானை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். எனவே இதற்கு பின்னால் வரக்கூடிய இந்த ரமலானை நாம் எப்படி எதிர்நோக்க வேண்டும் என்பதை இன்றிலிருந்தே நாம் திட்டமாக வகுக்க வேண்டும். ஒரு அட்டவணை போட்டுக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே சிந்தனையிலே இருக்கக்கூடிய நாம் நினைக்கும் ரமலான் என்ற அந்த தலையங்கத்தின் கீழ் வரக்கூடிய ரமலான் என்றால் பகல் நேர நோன்பு, இரவு நேர திராவி தொழுகை என்ற அந்த சிந்தனையை எங்களுடைய உள்ளத்திலிருந்து முதலாவதாக அகற்ற வேண்டும். இதுதான் ரமலானை நாம் சிறந்த முறையிலே எதிர்நோக்குவதற்கான முதலாவது நிபந்தனை. இரண்டாவதாக, நாம் இந்த ரமலான் இது அல்லாஹ் எனக்கு கிடைத்த தந்த ஒரு பெரும் பாக்கியம் என்பதை நாம் எங்களுடைய உள்ளங்களிலே கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் சென்ற ரமலானிலே எம்மோடு இருந்தவர்களை அல்லாஹ் இந்த ரமலானுக்கு முன்னமே அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட்டான். நாமும் உறுதியாக சொல்ல முடியாது இந்த முழு மாத ரமலானுடைய மாதத்தையும் அல்லாஹ் எமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை நல்க வேண்டும், வழங்க வேண்டும். நாம் அதற்காக அதிகமாக முனைப்புடன் துவாவிலே ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த ரமலான் அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் என்பதை நாம் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அப்படி இதை ஒரு பாக்கியமாக கருதினால்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் சிறந்த பெருவர் உள்ள ஒரு மாதமாக, சிறந்த அமல்கள் கொண்ட ஒரு மாதமாக இதை மாற்றி அமைக்கலாம் என்பதை அல் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், யஹ்தி இலைஹி மன் யுனீப், யஹ்தி இலைஹி மன் அனாப். அல்லாஹ் இரண்டு விதமான ஆயத்துக்களை சொல்லி காட்டுகிறான். யாருக்கு உள்ளத்தே தேட்டம் இருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் நேரான வழியை காட்டுகிறான். எனவே எங்களுடைய உள்ளத்திலும் தேட்டம், ஆசை, அவா இந்த ரமலானை நான் சிறந்த முறையிலே கழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை பேரின்பம் இருக்குமென்றால் தான் இந்த ரமலான் சிறப்பு பொருந்திய ரமலானாக மாறும். எனவே நாம் ரமலானுடைய மாதத்தை தேட்டத்துடன் ஆசையுடன் கபூல் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, ரமலானுடைய மாதத்திலே எப்படி பகல் நேரத்திலே நாம் வயிற்றை பசியுடன் வைத்து அந்த ரமலானுடைய மாதத்தை கழிக்கின்றோமோ அதே போன்று நாம் எம்முடைய நாவிற்கும் பசியோடு எம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். எம்முடைய செவிப்புலன்களை பசியோடு கட்டுப்படுத்த வேண்டும். எம்முடைய சிந்தனையை பசியோடு கட்டுப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, வயிற்று பசியை மாத்திரம் நிறுத்திவிட்டால் ரமலானுடைய நோன்பை நோற்று விட்டோம் என்பது அதுவல்ல இஸ்லாம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் எம்முடைய இந்த நாவிற்கு நாம் பூட்டு போட வேண்டும் என்றால் நல்ல விடயங்களில் அல்ல, கெட்ட விடயங்களுடைய விடயத்திலே பூட்டு போட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதர மாதங்களிலே வாய்க்கு வந்ததையெல்லாம் நாவுக்கு ருசியானவைகளை எல்லாம் இந்த முள்ளில்லாத நாய் நாவு எப்படி பேசிக் கொண்டிருந்ததோ அந்த நாவிற்கு நாம் கட்டுப்பாட்டை கொடுக்க வேண்டும். அந்த நாவை நாம் எம்முடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். எம்முடைய நாவில் இருந்து கெட்ட பேச்சுக்கள், பாவமான பேச்சுக்கள் இவைகளை வெளியாகாமல் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி வரவேற்க வேண்டும்? எங்களுடைய காதிற்கு நாம் பூட்டு போட வேண்டும். இதர காலங்களில் பொதுவாக சிமாவல் மூசிகா இந்த இசை கேட்பதை நபி அவர்கள் எப்படி சொல்லி காட்டினார்கள், எப்படி பருவமழை பூண்டுகளை செழிப்பாக உழைக்க செய்கின்றதோ அதே போன்று எங்களுடைய உள்ளங்களிலே இசை கேட்பது நிஃபாக்தனத்தை, நயவஞ்சகத்தனத்தை உண்டாக்குகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் துர்ப்பாக்கியமான மாதமாக மாறிவிடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த இசை கருவிகளுக்கும் இசை கேட்கின்ற இந்த காதுகளுக்கும் நாம் பூட்டு போட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் இதை நாம் வரவேற்கின்ற அடுத்த கட்ட முறை இந்த ரமலானுடைய மாதத்திலே ஆண்கள் சாதாரண தொழில்களுக்காக அவர்கள் தங்களுடைய குடும்ப பசியை போக்குவதற்காக அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை மழுங்கடித்து விடலாகாது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ரமலானுடைய நோன்பை நோக்க வேண்டும். சாதாரணமாக கூலி தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக உலகத்திலே படைக்கப்பட்ட அடியார்களை சந்தோஷப்படுத்துவதற்காக படைத்த அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் நாம் உண்டாக்கிவிடக் கூடாது. எனவே ரமலானுடைய காலத்திலே ஒவ்வொருவரும் நோன்பை முக்கியத்துவத்துடன் நாம் நோக்க வேண்டும். அதே போன்று ரமலானுடைய மாதங்களிலே விசேடமாக நாம் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய விடயம், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் இதர காலங்களிலே மன்னிக்க வேண்டும். மார்க்கம் என்பதனால் எல்லா இடத்திலும் உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, பொதுவாக இதர காலங்களிலே ஹோட்டல் நடத்தக்கூடியவர்கள் ஏதோ ஹோட்டல்களை நடத்துகிறார்கள், தேவையானவர்கள் தேவையான பொருட்களை வாங்குகின்றார்கள், அது உதவியில் ஒரு வகை. ஆனால் அது ஒரு சந்தர்ப்பத்திலே ஹராமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. நாளை மறுமையுடைய நாளையிலே காபிர்களை அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்திலே போடுவான். உடனே அவர்களை பார்த்து மக்கள் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்திலே நீங்கள் ஏன் வந்திருக்கிறீர்கள்? உடனே சொல்வார்கள் இவர்கள், இவர்கள் சொல்வார்கள், நாங்கள் லம் நக்கும் மினல் முஸல்லீன், லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் வாழ்கின்ற வேளையில் அல்லாஹ்வுடைய கட்டளை தொழுகையை நிறைவேற்றவில்லை என்று சொல்வார்கள். வலம் துஇமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. இதை சதகா ஜகாத் இரண்டாகவும் கணக்கெடுத்துக் கொள்ளலாம். வகுன்னா நகூது மஅல் காயிலீன், நாங்கள் பாவம் செய்து கொண்டிருந்தோம் உலகத்திலே என்று சொல்வார்கள். இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து உலமாக்கள், ஃபுகஹாக்கள், முஹத்தீன்கள் எங்களுக்கு அழகான கருத்தை சொல்கிறார்கள். உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய புருவாகியத்தான கடமைகளாகிய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த கடமைகள் ஒவ்வொன்றும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இதர மதங்களிலே வாழக்கூடிய மக்களுக்கும் இவைகள் கடமையாகும். ஆனால் இவர்கள் இந்த கடமைகளை நிறைவேற்றினால், அதாவது இஸ்லாத்துடைய அசலியத்தான கடமையாகிய கலிமாவை சொல்லாமல் நிறைவேற்றினால் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படாது. எனவே இவர்களுக்கு இந்த கடமைகள் கடமைதான், ஆனால் கலிமாவை சொல்லிவிட்டால் அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் இந்த கடமைகளை கபூல் செய்வான். இவர்கள் கலிமாவை சொல்லாமல் இந்த கடமைகளை உலகத்திலே நிறைவேற்றாமல் வாழ்ந்தால் அல்லாஹ் கலிமாவை ஏன் சொல்லவில்லை என்பதற்காக குற்றம் பிடிப்பதை விட இவர்கள் உலகத்திலே அல்லாஹ்வுடைய இந்த பரந்தான கடமைகளை மறந்து மறந்து வாழ்ந்ததினால் அல்லாஹ் இவர்களை குற்றம் பிடிப்பான். அன்புக்குரியவர்கள், ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தி, கலிமாவை சொல்லி உள்ளுக்கு வா என்று யாரையும் நாம் பலவந்தப்படுத்த தேவையும் இல்லை, யாரையும் பலவந்தமாக கொண்டு வர தேவையும் இல்லை. இஸ்லாத்துக்குள் வருவதற்காக பிறர்களை பலவந்தப்படுத்துவதற் கடமை அல்ல, அது இஸ்லாத்துடைய ஒரு பண்பல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் கலிமாவை வற்புறுத்தி கொடுப்பது கடமை அல்ல, ஆனால் இதர ஏனைய பரந்தான கடமைகள் இவைகளை நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹ் அவர்களுக்கும் வறுமையிலே தண்டனையை கொடுப்பான். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் நினைக்கிறோம் நோன்பு என்றால் எமக்கு மாத்திரம்தான் கடமை. எனவே எங்களை முஸ்லிம்களுக்கு இந்த கடையிலிருந்து ஹோட்டலிலிருந்து சாமான விற்காமல் அந்நியவர்களுக்கு வித்தால் பிரச்சனை கிடையாது என்ற ஒரு தவறான எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்திலே நாம் குடியமர்த்தி விட்டோம். ஃபுகஹாக்கள் சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதத்திலே அந்நியவர்களுக்கு கூட நாம் உணவுகளை சமைத்து அது வீடுகளிலோ அல்லது ஹோட்டல்களில் இருந்தோ விற்பதும் ஹராம். ஏனென்றால் அவர்களுக்கும் நோன்பு கடமை, அல்லாஹ் அவர்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கு நீங்கள் உதவி கோளர்களாக உதவியாளர்களாக இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ஆணித்தரமாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் அந்நியவர்களுக்கு விற்றாலும் கூட அவர்களும் இந்த நோன்புக்கு கடமையாக்கப்பட்டவர்கள் தான். எனவே நாம் நல்லெண்ணத்தில் விற்கிறோம், அவர்களும் கடமையாக்கப்பட்டவர்கள், நாம் பாவிகளாக மாறிவிடுவோம், குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். எனவே ரமலானுடைய காலத்திலே ஹோட்டல் திறக்கக்கூடாது என்பது கிடையாது, திறக்கலாம். ஆனால் நாங்கள் மாலை நேரங்களில் இஃப்தாருக்காக எங்களுடைய இந்த நோன்பை வரவேற்பதற்காக அந்த முஸ்லிம்கள் செய்கின்ற அந்த இஃப்தாரிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கோடு அசருக்கு பிறகு மாலை நேரங்களிலே திறந்து அந்த இஃப்தாருடைய பங்களிப்பில் நாங்களும் உதவியாளர்களாக மாறிவிட்டால் இஃப்தார் செய்து கொடுத்த நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு தருவார். எனவே உலமாக்கள் இந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்றால் ஃபுகஹாக்களுடைய கருத்து என்னவென்றால், ரமலானுடைய காலங்களிலே ஹோட்டல்கள் திறப்பது, வீடுகளிலே சமைத்து அந்நியவர்களுக்கு விற்பது, இதை ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள், ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் அதில் சற்று தளம்பல் நிலையில் இருந்தாலும் நாம் இதை அல்லாஹ்விற்கென்று குர்பான் செய்கின்ற வழியில், அல்லாஹ்விற்கென்று நாம் தியாகம் செய்கின்ற வழியில், இதை விடவும் இந்த காலத்திலே நாம் பெறுகின்ற இந்த லாபத்தை விடவும் உயர்ந்த லாபத்தை நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு தருவான் என்ற எண்ணத்தோடு நாம் அந்த தியாகத்தை செய்ய முன் வந்து இந்த ரமலானை நாம் வரவேற்க வேண்டும். எனவே இன்னும் பல விதத்திலே இந்த ரமலானை வரவேற்கின்ற முறைகளை சொல்லலாம். நேரம் இடம் கொடுக்காததினால் நாம் ரமலானை வரவேற்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு எப்படி வரவேற்கும் என்ற முறையை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி காட்டியிருக்கிறான், நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவைகளை விளங்கி நாம் இந்த ரமலானை சிறந்த முறையிலே வரவேற்க வேண்டும். அதே போன்று இந்த ரமலான் எங்களுக்கு தருகின்ற படிப்பினை என்ன? அன்புக்குரியவர்களே, ரமலான் சுருக்கமாக முதல் தலையங்கமாக ரமலான் முதலாவது எமக்கு தருகின்ற படிப்பினை சகவாழ்வு, சமத்துவத்தை எமக்கு புலப்படுத்துகிறது. இதர காலங்களிலே ஏழையாக இருப்பார், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சோடு அந்த இலை குலைகளோடு தன்னுடைய பசியை போக்கியிருப்பார்கள். சிலர்கள் உழைப்பார்கள், போதிய சம்பாத்தியம் கிடையாது, வயிற்று பசியோடு வயிற்றை பசியுடன் கட்டியவர்களாக எத்தனையோ இரவுகளை பகல்களை கழித்திருப்பார்கள். செல்வந்தர்கள் மாஷா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் தந்திருக்கிறான், இதிலே நாங்கள் நன்றி கடன் அற்றவர்களாக வாழக்கூடாது என்ற நோக்கத்தோடு இஸ்ராப் இல்லாமல் அவர்கள் அழகாக சாப்பிடுவார்கள். இந்த ஏழைகள் பசியோடு செல்வந்தர்கள் புசித்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே இந்த ஏழை பணக்காரர்களுக்கு மத்தியில் சமத்துவத்தை சகவாழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை உருவாக்கி செல்வந்தர்களும் தங்களிடத்திலே செல்வம் இருக்கின்ற போதும் கட்டாயம் வயிற்றுடன் பசியுடன் இருக்க வேண்டும். ஏன்? இதர காலங்களிலே ஏழைகள் வயிற்று பசியோடு இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அடியாரர்களுக்கு நலவாக நாடி சமத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். எனவே ரமலான் எமக்கு தருகின்ற முதலாவது படிப்பினை சகவாழ்வு, சமத்துவம். எனவே அந்த வகையிலே எப்படி எங்களுக்கு மத்தியிலே ரமலான் சமத்துவத்தை புலப்படுத்துகின்றதோ அந்த ரமலான் பாகுபாட்டை எமக்கு காட்டவில்லை. இந்த ஊர் அந்த ஊர், அந்த மாகாணம் இந்த மாகாணம், அந்த மாவட்டம் இந்த மாவட்டம், அந்த நாடு இந்த நாடு என்ற வேறுபாடுகளை களைந்து முஸ்லீம்கள் இது இன்னமல் முஃமினூன இஹ்வா, உலகத்திலே அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒவ்வொருவர்களும் சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நாம் பலமாக பற்றி பிடிக்க வேண்டும், அந்த இஸ்லாமிய கொடியை நாம் விட்டுவிடலாகாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுக்கு பிறர் முஸ்லீமுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால், அது ஒருவருக்கு தன்னுடைய கையிலே ஒரு நோய் வலி ஏற்பட்டால் அவருடைய முழு உடம்பும் அந்த வலியை தாங்கிக் கொள்வதை போன்று எங்களுடைய சக ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை அது எமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை போன்று. எனவே அந்த சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே, உலக முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே நாம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியிலே வடமாகாணத்தைச் சேர்ந்த மக்கள் மிகவும் ஒரு கட்டத்திலே துவேஷக்காரர்களால் மிகவும் விரட்டியடிக்கப்பட்டு தங்களுடைய உரிய இடங்களை இழந்து அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு காலம். அல்லாஹ் அவர்களை ஏதோ ஒரு ஒரு அவனுடைய அருள் பார்வையினால் சிறந்தவர்களாக வாழ வைத்தாலும் இப்பொழுது அவர்கள் அவருடைய உரிய இடங்களை, உரிய இல்லங்களை, உரிய அவருடைய காணிகளை அடைவதற்கான முயற்சியில் பலர்கள் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் சில துவேஷக்காரர்கள் அது அவர்களுடைய அல்ல என்று அதற்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லி முஸ்லிம்களை இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே கொச்சைப்படுத்துவதற்காக முயற்சிக்கிறார்கள். அது அல்லாஹ்வுடைய கட்டளையும் கூட, வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபியா மில்லதஹும், இந்த யஹூதி நசாராக்கள் உங்களை இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வைக்க மாட்டார்கள் எதுவரைக்கும் என்றால் அவர்களுடைய மதத்தை முஸ்லிம்களாகிய நீங்கள் பின்பற்றுகின்றவரை. எனவே அவர்களுடைய அந்த முயற்சியில் எங்களுடைய அவர்கள் ஒரு விதமாக முயற்சிக்கிறார்கள், நாம் எங்களுடைய பங்களிப்பை எப்படி செய்ய வேண்டும் என்றால் பல முயற்சிகள் பங்களிப்புகள் இருக்கின்றது. அந்த அமைப்பிலே வட மாகாணத்திலே இருக்கக்கூடிய அகில இலங்கை ஜம்மியத்தில் உலமாவினுடைய கிளை, இன்னும் சில அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களிடத்திலும் இருந்து அவர்கள் எதிர்பார்க்கின்ற பங்களிப்பு, ஒரு சிறிய ஒரு மகஜரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியிடத்திலே கொடுத்து இந்த முஸ்லீம்களுடைய அந்த உரிமைகளை வாங்கிக் கொடுப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுகின்றார்கள். எனவே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர்கள் இங்கே வெளியிலே அதற்கான ஒரு நோட்ஸும் இருக்கிறது, அதை தங்களுடைய கரத்திலே எடுத்துச் சென்று மிகவும் சிறந்த முறையிலே படியுங்கள், என்ன விடயம் என்பதை உணருங்கள். அத்தோடு இங்கே ஒரு ஒரு மகளிருக்கான ஒரு கையொப்பம் விடுகின்ற ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த பணியிலே நாம் எங்களை ஒரு பங்காளியாக மாற்றி சகவாழ்வை, சமத்துவத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற நல்லடியார்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் இம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன், ஆமீன்.